राजिष्णुः भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनघः विजयः जेता विश्वयोनि पुनर्वसुः பகவானுடைய நாமக்கள் 141வது நாமா பார்க்கணும். ராஜிஷ்ணு அப்படின்னு இதற்கு முன்னால சதுர்தம்ஷ்ட்ரஹ சதுர்புஜஹங்கிற நாமாக்களை பார்த்தோம். சதுர்புஜஹ நான்கு கைகளை உடையவர் அப்படின்னு சொன்னோம். நான்கு கைகள் எதை குறிக்கிறது? மனிதனுக்கு வேண்டியதான நான்கு புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்லவை என்று கருத்து. மனுஷனுக்கு சாதாரணமாக வேண்டியது ஒன்று தான், என்னது? நிரதிசயமான ஒரு சுகம், தங்கு தடங்கள் இல்லாதான ஒரு நிலை, ஒரு ஆனந்த நிலை. நாம் செய்யக்கூடியதான எல்லா செயல்களும் அந்த ஆனந்தத்தை நோக்கித்தான் இருக்கு. சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷத்தை பெறணும் என்பதற்காகத்தான் எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்கிறது. கிடைத்தாலும் அது அனித்தியமாக கொஞ்சமாகத்தான் இருக்கு, துன்பத்தோடு கூடினதாகத்தான் இருக்கு. அப்படி துக்க சம்பின்னமில்லாமல் துக்க கலப்பில்லாதான சாஸ்வதமான ஓர் ஆனந்தம் வேண்டும் என்று நாம் முயற்சி பண்ணினால் அது கிடைக்க மாட்டேங்குது. அதற்கு வழி, லௌகிகமான வழிகள்லாம் நம்ம பார்த்து பார்த்தோம், கையாண்டு பார்த்தோம், அது சாஸ்வதமாக வரலை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லோகத்தில் தெரியாததான உபாயங்களை சொல்வதற்காக வந்தது தான் வேதங்கள். அந்த வேதங்கள் முதல்ல தர்மத்தை காட்டி, அதான் அறம்னு சொல்கிறோம். அந்த தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணினோமேயானால் அர்த்தம் தானாக வரும். அர்த்தம்னா காசு, போகங்கள், சுகங்கள் இவைகள்லாம். பிறகு நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கும், அதுதான் காமம்னு பேர். தாங்கள் எதை தான் ஆசைப்படுகிறீர்களோ அவைகள்லாம் கிடைக்கும். அதற்கு பிறகு சாஸ்வதமான ஒரு ஆனந்தமும் நமக்கு கிடைக்கும். அந்த சாஸ்வதமான ஆனந்தத்தை தான் நாம் மோட்சம் என்று சொல்கிறோம். இந்த தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எனக்கூடியதான நான்கு புருஷார்த்தங்களையும் அளிக்க நான்கு கைகள் அப்படின்னு சாதாரணமாக ஒரு அர்த்தம் சொல்லும். சதுர்புஜஹா சத்வாரஹா புஜஹா அஸ்யா இதி. அதில் ஒவ்வொரு ஆயுதங்கள் சங்கம், சக்கரம், கதா, பத்மங்கள் இவைகளை வைத்துக் கொண்டிருக்க. சங்கமானது ஞானத்தை கொடுக்கிறது, சக்கரமானது நம்ம சத்ருக்களையும் மனசில் இருக்கக்கூடியதான காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள் எனக்கூடியதான அந்த சத்ருக்களையும் நாசம் பண்ணுறதுக்காக சக்கரம். அதற்கு பிறகு கதையானது அகங்காரம் நமக்கு குறையணும். மீதி எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். ஒரு மனிதன் தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான ஒரு அகங்காரம் இருக்கு பார்த்தல, அது குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் தான் பண்ணினேன், நான் சரணாகதி அடைஞ்சேன், அந்த நானை விட மாட்டேன். அதை போக்கணுமையானால் பலவத்தரமான ஒரு ஆயுதம் வேணுங்கிறதுக்காகத்தான் அந்த கதையை வச்சிருக்கா. அதற்கு பிறகு முக்தியே ஆனந்தத்தை சொல்வது மலர்ந்த தாமரை. தாமரை மொட்டும் இல்லை, தாமரை மலர்ந்து இருக்கும். பகவான் கையில் இருக்கக்கூடியதான தாமரை மலர்ந்த தாமரை அப்படின்னா பக்தியினால் மலர்ந்து அந்த தாமரையை தான் வைத்து கொண்டிருக்கார். இதை யார் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவளுடைய இதயம் மலரணும், அதற்குள்ள தான் இருக்கணும் என்று காண்பிப்பதற்காக இப்படி ஆயுதங்களையும் பற்றி சொன்னோம். இது ஆன பிறகு அடுத்தது பிராஜிஷ்ணும் பிரகாச ஏக ரசத்வாத் பிராஜிஷ்ணு. இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் நமக்கு அறிவிப்பது, அதான் பிராஜிஷ்ணு. நம்ம ஏதாவது பொருளை கண்ணால் பார்க்கிறோம், பார்த்தா நமக்கு அந்த பொருளுடைய அறிவு வருது. இது சிம்பிளாக தான் இருக்கு, இன்னும் பெரிய கஷ்டம் இல்லை. இதை பார்த்தேன், புஸ்தகத்தை பார்த்தேன் புஸ்தகம் தெரிகிறது, சவரை பார்த்தா சவரம் தெரிகிறது. ஆனால் சவரை பார்த்தா சவருங்கிற அறிவு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டு பாருங்க. என்ன சார் இதெல்லாம் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, அதை எப்படி வருதுன்னு? ஏன்னா நீங்கள் கண்ணால் ஒரு பொருளை பார்த்தேன், பார்த்தா அந்த பொருள் அறிவு உங்களுக்கு எப்படி வந்தது? பொருளே வரட்டும், அது நான் சொல்லலை. இது இந்த பொருளினக்கூடியதான அறிவு எப்படி வந்தது உங்களுக்கு? உங்களுக்கு இல்லை, இவ்வுலகத்தில் யாராரு பார்க்கிறானோ அந்த பொருளை, அவ எல்லோருக்கும் அந்த அறிவு வருது. நான் குடத்தை பார்த்தா குடம் என்றும், நீங்கள் குடத்தை பார்த்தா யானைன்னு அறிவு வருதோ? ஏன் வரல? இருக்கிறது குடம், அக்குடத்தை யார் பார்த்தாலும் குடை என்ற அறிவுத்தான் வருகிறது, எப்பொழுது பார்த்தாலும் குடம் என்ற அறிவுத்தான் வருகிறது. அந்த குடமானது எனக்கு இந்த அறிவை எப்படி உண்டு பண்ணுகிறது? பேசிக் குவஸ்டன். இதுதான் தியரி ஆஃப் பர்செப்ஷன். இந்த பிரத்யட்சமானது மனிதனுக்கு எப்படி வந்தது? இதற்கு முன்னால நான் பார்ப்பதற்கு முன்னால அக்குடம் எனக்கு புரியலை, நான் பார்த்த பிறகு இது குடம் என்ற அறிவு எனக்கு வந்திருக்கு. அப்பொழுது கண்ணுத்தான் காட்டுகிறதோ அப்படின்னு யோசனை பண்ணினேன்னா, கண்ணு காட்டுறதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த கண்ணானது அது இஷ்டமா வேலை செய்கிறதுன்னு. சில பொருள் எட்டி இருக்கு, அந்த பொருளை பார்த்தாலும் கண்ணை காமிக்க மாட்டேங்குது. ரொம்ப கிட்ட இருக்கு, அதையும் கண்ணை காட்ட மாட்டேங்குது. கண்ணில் மை இட்டுருக்கா, மை நன்னா இருக்கான்னு எதிராளியோ கண்ணாடியிலோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாளே, தான் தன் கண்ணால் தான் பார்க்கல. ஏன்னா கண்ணுக்கு கிட்ட இருக்கான் பார்க்கல, எட்டி இருக்கிற பொருளையும் கண்ணு பார்க்கல. தூக்கத்தில் ஸ்வப்னத்தில் எந்ததோ பொருளை பார்க்கிறேன், அப்பொருள் ஒன்றும் இல்லை. இல்லாத பொருள்களை கண்ணு காட்டுறது, இருக்கிற பொருளை நிறைய பொருளை கண்ணு காட்டலை. அந்த கண்ணை எப்படி சார் நம்ப முடியும்? தெரியல. இல்லை கண்ணு இல்லை, கண்ணுக்கு பின்னால் மனசு இருக்குன்னா, அப்போ அந்த மனசை எல்லாத்தையும் காட்டணுமே, எல்லாம் கண்ணையும் பொருளை பார்க்கணும், மனசே எல்லாத்தையும் காட்டி கொடுக்கட்டுமே. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் கண்ணோ அல்லது உங்கள் மனசோ எல்லா ஜட பொருள்கள். கொஞ்சம் நேரம் இருக்கு, கொஞ்சம் நேரம் இல்லை. ஏன் தூங்குற காலத்தில் மனசு இல்லை, கண்ணு இல்லை? இந்த பொருளானது எனக்கு காணப்படணுமே ஆனால் அந்த பொருளானது ஒழிக்கப்பட வேண்டும். அது எதனால ஒழிக்கப்படுகிறது? உள்ள இருக்கிற ஆத்மாவினால. இந்த சூரியனோ சந்திரனோ இந்த தீபமோ ஒழிக்கிறதுன்னு சொல்லப்படாது. ஏன்னா தீபமானது சில பொருள்களை தான் ஒழிக்கும், எல்லாவற்றையும் ஒழிக்காது. எனக்கு சுவையை பற்றின அறிவு வருது, அது தீபம் ஒழிக்கிறதா சுவையை? எனக்கு வாசனை வருது, வாசனையை அறிகிறேன், அந்த வாசனையானது தீபத்தினால் ஒழிக்கப்படுகிறதா? இல்லை. நான் இருட்டை அறிகிறேன், ஒரு ரூமுக்குள்ளே போனேன், ஒரே இருட்டாக இருக்கு, அந்த இருட்டும் நான் பார்க்கிறேன், இது இருட்டுங்கிற அறிவு எனக்கு வருது. இந்த தீபமாக இருட்டை ஒழித்தது, தீபம் இருக்குமே ஆனால் இருட்டு ஓடி போயிடும். அப்போ இருட்டையும் ஒழித்ததான ஒரு ஒரு ஜோதிஷ் இருக்கு, அது இந்த ஜோதிஷ் இல்லை. சூரியனோ சந்திரனோ மின்னலோ நெருப்போ அல்லது இந்த வெளியில் இருக்கக்கூடியதான லைட்டோ, இது இருட்டை ஒழிக்காது. இது வந்தால் இருட்டு ஓடி போயிடும். ஆனால் எனக்கு இருட்டுங்கிற அறிவும் வருகிறது. அந்த இருட்டை, அந்த கருப்பாக இருக்கக்கூடியதான இருட்டையும் ஒழிக்கக்கூடியதான ஒரு பொருள் இருக்கு. அது என்ன? அதான் என் ஆத்மா. இந்த பொருளானது உருவத்தை அறிவிக்கும், இந்த ஒளிக்கும். இந்த ஜோதிஷர்கள் எல்லாம் எது? சூரியன், சந்திரன், மின்னல் இவைகள்லாம் உருவத்தை கலரை மட்டும்தான் பிரகாசிக்கும். ஆனால் எனக்கு வரக்கூடியதான அறிவுகள் வெறும் கலர் மட்டும் இல்லை, சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், இப்படி எத்தனையோ பொருள்கள் என்னால் அறியப்படுகின்றன. அத்தனை பொருள்களுக்கும் பின்னாலிருந்து எல்லாவற்றையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறவர் உள்ள இருக்கிற பரமாத்மா, அவரை தான் பிராஜிஷ்ணு. ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாத போனால் உங்க வாழ்க்கையில ஒரு கணம் நடக்காது. அப்பா என்னை காப்பாத்து அப்படின்னார் சுப்பிரமணிய வேலவனிட்ட முன்னால போய். நான் காப்பாத போதான் நீ இப்படி என்னை காப்பாத்துன்னு கேட்பியான்னு அவர் அவர் இருக்க தொட்டல்லவா நீங்கள் காப்பாத்துன்னு கேட்குறே, நான் காப்பாற்றி கொண்டே இருக்கேன்னுப்பா, நீ பார்க்கலையே என்னங்கிற. ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் உழைக்கி கொண்டு இருக்கிறவர் தான். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி. சூரியன் எதையும் அதை ஒழிக்கவில்லை, சந்திரன் ஒழிக்கவில்லை அப்பொருளை. ஆனால் எதுனர் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அப்பொருளுடைய ஒளியினால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையுமே ஒழிக்கிறது. சூரியன் இன்றைக்கு ஒழிக்கிறார் என்று சொன்னால் சூரியனுக்குள்ள இருக்கிற ஒளி இவர்கிட்டிருந்து வந்ததுதான். யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதேகிலம், சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ ஒளியோ, சந்திரன் இடத்துல இருக்கிற ஒளியோ, நெருப்பு இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ, மின்னலின் ஒளியோ, எல்லாமே என்னுடைய ஒளி தான். இந்த ஒளியை வாங்கி கொண்டு அவைகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டு எல்லா அறிவையும் தருபவர் பரமாத்மா. அறிவு எப்படி வர்றது உங்களுக்கு? நீங்க கண்ணால குடத்தை பார்த்தேன், கண்ணால குடத்தை பார்த்ததுமே சயின்ஸில் என்ன சொல்றான், குடத்திலிருந்து இருந்த கிரணங்கள் அது கண்ணுக்குள்ள போச்சு, கண்ணுக்குள்ள போய் அது பிரெயின்ல அது திருப்பி ரிஃப்ளெக்ஷன் வந்தது, அதனால நமக்கு இது புரிஞ்சது அப்படின்னு கேமரா பாடம் சொல்றப்ப சொல்லி கொடுத்தேன். இது என்ன விவகாரம், குடத்தை நேராக பார்த்தா குடமான தலைகீழ நம்ம தலையில தெரிஞ்சதான், அதை நம்ம தலைகீழ தெரிஞ்சதான குடத்தை நேராக பார்க்குறோமா? இது எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு மேலே சீலிங்கில் பல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அது பார்க்குறா போல நமக்கு அறிவு வருதுங்கிறான். அது சரியாக இருக்குமா? அது எப்படி நமக்கு சரியான அறிவு வருது? இது கேட்கலை நம்ம அங்கே சொன்னதை, ஓஹோ இப்படித்தான் இருக்கும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, எந்த பொருளை நீங்கள் பார்க்கிறீங்களோ அந்த பொருளுக்கு உங்கள் மனசு கண் வழியாக அங்கே போகிறது. உங்கள் மனசானது தர்மாமீட்டரில் இருக்கக்கூடியதான மெர்க்குரி மாதிரி, அது எப்படி அந்த சூட்சமாக இருக்கக்கூடியதான அந்த டியூப் வழியாக வெளியில் போகிறதோ, அதே விதமாகத்தான் உங்கள் மனசானது கண் வழியாக வெளியில் போய் அந்த குடம் முதலிய பொருளை பார்க்கிறது, அதை முழுக்க சூழுகிறது, சூழ்ந்து மறுபடியும் திரும்பி வந்துடுறது உங்கள் மனசு. திரும்பி வந்ததுமே உங்கள் மனசில் என்னாச்சுன்னா, இப்பொருளை பார்த்ததான ஒரு சம்ஸ்காரம் அங்கே அந்த மனசில், மனசை போய் நேராக போய் தொட்டு வந்ததோ இல்லையோ, இப்போ மனசுக்கு அந்த அறிவு வந்துடும். இந்த மனசு ஜடப்பொருளாச்சு, அதுக்கு அறியும் திறமை எங்கிருந்து வந்தது கேட்கலாம் நீங்கள். இந்த ஆத்மா மனசுக்கு அந்த திறமையை கொடுத்தது. ஜலம் சில்லுன்னு தான் சார் இருக்கும், சில்லுன்னு இருக்கக்கூடியதான ஜலத்தை நெருப்பு மேலே வச்சோட ஏனால் ஒரு பாத்திரத்தில் விட்டு கொஞ்ச நேரம் ஆனதுமே ஜலமும் கொதிக்கிறது. அந்த நெருப்பின் சுபாவமாக கொதிக்கும் தன்மை, எல்லாத்தையும் சுடும் தன்மை அந்த ஜலத்துக்கு எப்படி வந்ததோ அதே விதமாகத்தான் இந்த சைத்தன்யம் பரமாத்மாவுடைய ஒரு ஸ்வரூபம், எல்லாவற்றையும் ஒழிக்கும் ஸ்வரூபம் அந்த மனசில் வந்தது. இப்போ மனசு என்னாச்சு, எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடியதான நிலையை பெற்றது. இந்த மனசானது குடத்துக்கிட்ட போச்சு, குடத்தை ஒழித்தது, ஒழித்தது மட்டுமில்லை நான் ஒழித்தேன் என்று அறிந்தது. ஆகையால் தான் மனசில் நான் அறிந்தேன் எனக்கூடியதான அறிவு வருகிறது. இப்போ இந்த மனசானது கண்ணோடு சேரும், காதோடு சேரும், மூக்கோடு சேரும், நாக்கோடு சேரும், தோலோடு சேரும். கண்ணால் உருவத்தை அறிவேள், காதால் சத்தத்தை அறிவேள், மூக்கால் வாசனையை அறிவேள், தோலால் ஸ்பர்ஷத்தை அறிவேள், அத்தனையும் அறிகிறீர்கள். இவைகள் அந்தந்த புலன் மட்டும் அறியல, அந்த புலனுடன் சேர்ந்ததான மனசு அறிகிறது. அந்த மனசு ஜடமாக இருந்த போதிலும் மனசுக்கு பின்னால் இருக்கிற பரமாத்மா அவர் அறிகிறார். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிராணிக்கும் இது நடக்கிறது. ஸோ ஒவ்வொரு பிராணி அவன் எதை பார்க்கிறானோ அதெல்லாம் பரமாத்மாவுக்கு அறிகிறது, அறியப்படுகிறது. ஸோ இப்போ பரமாத்மா எப்படி ஆயிட்டார், எல்லாம் அறிந்தவர் ஆயிட்டார். உலகத்தில் எந்த பிராணி எதை பார்த்தாலும் அது அவருக்கு தெரியறது. ஸோ எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ் யஜ்ஞானமயம் தபா தெரியுது. இன்னொரு கேள்வி நீங்க கேட்கலாம், நான் அறிந்தால் பரம்பொருள் அறிகிறார், நான் அறிந்தால் நீரே அறியல, உமக்குள்ளேயும் அதே பரம்பொருள் தானே இருக்கிறார், கேள்வி வரலாம். அவர் என்ன சொல்றார், நான் அறிந்தால் நானும் அறிகிறேன் பரம்பொருள் அறிகிறார், ஆனா நீர் அறிந்தால் நீர் அறிகிறீர் பரம்பொருள் அறிகிறீர், ஆனா எனக்கும் உங்களுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஒரு பரம்பொருள் தான் அத்தனை சரீரங்களையும் பிரதிபிம்பமாக வந்திருக்கிறார். ஆகையால் நேராக பரம்பொருளுக்கு வந்து ஒருத்தருக்கொத்தர் இன்டர் கனெக்ஷன் கிடையாது. ஆகையால் நான் அறிந்தது நீங்களால் தங்களால் அறிய முடியாது, தாங்கள் இருந்தது இன்னொருவரால் அறிய முடியாது. ஆனால் யார் இருந்தாலும் பரமாத்மாவுக்கு போகும். ஏன்னா அவர் தான் எல்லோருக்கும் திறமையை கொடுக்கும். மனது வெவ்வேறாக இருக்க மனிதர்களுக்கு, ஆகையால் மனது வேறாக இருப்பதனால் ஒரு மனதுக்கும் இன்னொரு மனதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் எல்லா மனதுக்கும் அனுகிரகத்தை பண்ணின பரம்பொருள் வேறு, அவருக்கு எல்லாம் அது. ஆகையால் பரமாத்மா எப்படி ராஜிஷ்ணு பிரகாச ஏக ரூபத்வாத், அறிவதே ஒரே ஸ்வரூபம் அவருக்கு. அறிவு ஒன்று தான், இந்த அறிவு தான் நிஜமான பிரகாசம். நாம் இந்த சூரிய பிரகாசம் சந்திர பிரகாசம் லைட்டுங்கிறோம் பார்த்தீங்களா, இது என்ன உருவத்தை மட்டும் காட்டக்கூடியதான லைட். இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். இருட்டறையில் தாங்கள் இருக்க, வெளிச்சத்தில் ஒரு பொருள் இருக்க, இருட்டறையிலிருந்து பார்த்தால் வெளிச்சத்தில் இருக்கிற பொருள் தெரிகிறது உங்களுக்கு. ஆனால் தாங்கள் வெளிச்சத்தில் இருக்க, இருட்டறைக்குள்ள குடம் இருக்க, அங்கிருந்து வெளிச்சத்தை பார்த்தா குடம் தெரியல. இந்த லைட் ரேஸ்ன்னு சொன்னால் இது தெரியணுமோ இல்லையோ, ஏன் சார் தெரியல? இதுக்கெல்லாம் சாஸ்திரங்களில் விசேஷமாக போயிருக்கு. ஆனால் ராஜிஷ்ணுன்னா என்ன அர்த்தம், எல்லோ எந்த மனசுக்கும் திறமையை கொடுத்து பொருளை அறியக்கூடியதான தன்மையை நமக்கு கொடுப்பவர். ஆகையால் ராஜிஷ்ணு நன்னாத்தான் இருக்க. இந்த ஒளியால் நாம் எல்லா பொருளையும் அறிகிறோம், அது மட்டும் அறியலை. இது பிரத்யட்சங்கிறது ஓர் அம்சம்தான் நமக்கு தெரியும். குடத்தை பார்த்து இது குடம் என்று அறிந்தேனேயானால் இதுக்கு பிரத்யட்சம்னு பேர். ஏன் பிரத்யட்சம் என்று சொன்னேன், அட்சம் என்றான் புலன், பிரதினா முன்னால, புலனுக்கு முன்னால இருந்தது, அதான் என் கண்ணுக்கு முன்னால் நடந்தது, நான் பிரத்யட்சமாக பார்த்தேன். என்ன சொல்கிறேன், என் கண்ணுக்கு முன்னால் நடந்தது நான் பிரத்யட்சமாக பார்த்தேன். இந்த பிரத்யட்சங்கிற சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், கண்ணுக்கு முன்னால். கண்ணுக்கு மறவா நடந்ததுன்னா எனக்கு தெரியும், என் கண் மறவா நடந்தது சார், என்னை கேட்காதீங்க சார் அப்படிங்கிறது. என் கண் மறவா நடந்தது என்று சொல்வதற்கு சம்ஸ்கிருதத்தில் அக்ஷம் பரதஹா, கண்ணுக்கு பின்னால், கண் மறவா, அதை நீங்கள் பரோட்சம்னு சொல்றேன். ஸோ பிரத்யட்சம்னா கண்ணுக்கு முன்னால, பரோட்சம்னா கண்ணுக்கு மறவா. ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்கு, அது என்ன தெரியுமோ, நான் இந்த நான் ஒன்று இருக்கு. எப்போ பார்த்தாலும் நான் நான் சொல்கிறேன் நீங்கள், இந்த நானுங்கிறத கண்ணால் பார்த்தீரோ நீர் பார்க்கல. இப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாதோ, நான் தெரியாத வியக்தி உலகத்தில் இருக்காரா சார்? இந்த நான் நம்மளை ஏதோ உள்ள சொல்லிகிட்டு இருக்கோமே, யார் இருந்தால் நான் பார்க்கிறேன், நான் கேட்குறேன், நான் நடக்கிறேன், நான் நுகர்கிறேன், நான் குதிக்கிறேன், எல்லாமும் சொல்லி கொண்டிருக்கையில் அந்த நான் உங்களுக்கு புரியலை. கருப்பாக வெளுப்பாக இருக்கிறதோ குண்டாக இருக்கிறதோ ஒல்லியாக இருக்கிறதோ உங்கள் ஸ்தூல சரீரமே ஒழிய அந்த நான் என்கிறவர் இல்லை. ஆனால் அந்த நானை பற்றி நமக்கு தெரியலை. அந்த நானானவர் பிரத்யட்சம் இல்லை, என்ன கண்ணால் பார்க்கலை, புலனால் அறியப்படலை. அதான் யதோவா ஜோதி வர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா வேதம் சொல்றது. ஆனால் அவருக்கு தெரியாதோ, உலகத்தில் இருக்கிற இன்னும் படிக்காதவன் கூட நானுங்கிறான், ஸ்கூலுக்கே போகாதவன் கூட நானுங்கிறான். அந்த நானை என்ன சொல்வேன், அது பிரத்யட்சம் இல்லை, பரோட்சம் இல்லை, கண்ணுக்கு முன்னால் தெரியல, கண்மனவாகவும் இல்லை அது. ஆனால் என்ன, அது அபரோட்சம், அது பரோட்சம் இல்லை, அவ்வளோதான். கண்ணால் பார்க்கல, இது தெரியலேன்னு சொல்ல முடியல சார். அது ராத்திரி 11 மணிக்கு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டேன், நீங்கள் முழிச்சுண்டா நான் இருக்கேன்னு தெரியும். சுவிட்சு போடுறதுக்காக அப்படி தேடுறேன், அப்போ என்ன, நான் இருக்கேன், நான் தேடுகிறேன்னு சொல்ல நினைக்கிறேடா இல்லையா, நான் தெரிகிறதோ இல்லையா, இது அபரோட்சம். இது மட்டும்தான் உங்களுக்கு அறிவு வர்றதுன்னு நினைக்கப்படாது. மலையில் புகையை பார்த்தேன், புகையை பார்த்ததுமே அப்படி குபுகுன்னு வருது புகை, கொஞ்ச நேரம் பார்த்தால அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கு. டக்குன்னு என்னாச்சுன்னா, சோ அங்கே நெருப்பு இருக்கணும் சார், புகையை கண்டு நெருப்பு இருக்கணும்னு ஊகித்தேன். நெருப்பு புகையை கண்டா இது புகைங்கிற அறிவுத்தானே வரணும், அதானே பிரத்யட்சம். புகையை கண்டால் இது புகைன்னு அறிவு வந்தால் மட்டும் போகும். ஆனால் புகையை கண்டு ஓஹோ எப்பொழுது புகை வருதோ அப்பொழுது அங்கே நெருப்பு இருக்கணும் என்கதையும் பார்க்கிறேன். ஓரறிவு இன்னொரு அறிவுக்கு காட்டி கொடுத்தது. ஆகையால் அதுக்கு என்ன பேர்? அனுமானம், இன்ஃபரன்ஸ். அதே போலயே ஒன்னை பார்த்து இன்னொன்னு அறிகிறேன், அது போன்றதான ஒரு பொருள், அதுக்கு உபமானம் பேர். நான் சொல்ல காதால சொல்ல, நான் வாயால் ஒரு சொல்ல சொன்னா அந்த சொல்லானது உங்க காதுக்கு போறது. காதில் போன பிறகு அது என்ன பண்ணுற தெரியுமோன்னா, அந்த காதுக்குள்ளே உள்ளே போய் மனசுக்குள்ளே போய் இந்த சொல்லை இவர் இந்த பொருளை தான் குறிக்கிறார்னு தெரியும். நான் யானேன்னு சொன்னேனையானால் இந்த யானைங்கிற சொல்லானது உங்கள் காது வழியாக உள்ளே போய் அது என்ன பண்ணித்த, அது வெறும் காதை மட்டும் சொல்ல, இது யானைங்கிற சொல்லை மட்டும் அப்படியே சொல்லலை, இந்த சொல்லுக்கு பொருளான அந்த யானையை உங்கள் மனசில் ஏற்படுத்தி, ஓஹோ நாலு கால இருந்து முரம் போன்றதான காதுகளை கொண்டு சின்ன கண்களோட தந்தங்களோடு இருக்கக்கூடியதான ஒரு பொருளைத்தான் இவர் குறிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவானது உங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ இந்த சொல்லானது அந்த பொருளை குறித்தது பார்த்தீங்கள, அதுதான் சப்தம்னு பார்க்கும் போது சாப்த போதம். இப்படி ஒரு சென்டென்ஸ் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரியுது, இதுக்கு சாப்த போதம்னு பாருங்க. ஏதோ அறிவுங்கிறளே அறிவு எத்தனை விதமாக இருக்கு. இதே போலயே அர்த்தாபத்தி, பகல்ல பத்து நாளா நான் எதிர்க்க அவரோடயே இருக்கேன், ஒன்னும் சாப்பிடவே இல்லை சார் நான், ஆனா வெயிட் பார்த்தா 2 கிலோ ஏறி இருக்கு சார் நான், என்ன அர்த்தம்? ராத்திரி நான் சாப்பிட்டிருக்கா? இது அர்த்தாபத்தி. அதே போலயே அனுபலத்து, இது இருந்தால் எனக்கு காணப்படும், காணப்படலை ஆகையால் இல்லை. இப்படி ஒரு நமக்கு அநேக விதமான அறிவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் பிராஜிஷ்டுங்கிறவர். இந்த பரமாத்மா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்து கொண்டு இத்தனை விதமான அறிவுகளை மனசுக்கு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் உலகத்தை முழுக்க ஒழித்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாத போனால் இதமந்தம் ஜகத்கிருஷ்ணம் ஜாயே தபுவனத்ரயம் யதி சப்தா போயம் ஜோதி ஆசம்சாரம் நதிப்பியதே. மாமா இருந்துட்டு இருக்கார், எல்லாம் சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கார், எல்லாத்தையும் தன் கையிலேயே வச்சுட்டு இருக்கார். நம்ம தேசம் என்ன சொல்றது, முதல்ல நீங்க எல்லாவற்றையும் கட்டி காக்கணும், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது பற்றுதல் இல்லாம இருக்கணும். சாஸ்திரம் சொல்றது வீட்டுக்குள்ள இருந்தோ, வீட்டுக்குள்ள நான் தான் வசத்தின்னு எல்லாமும் என் கையில தான் நடக்கணும்னு பற்றுதல் இருக்கப்படாது. ஓரளவுக்கு நீங்க ஆன பிறகு பையனுக்கு கல்யாணம் பண்ணி மாட்டு பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒதுங்கிட்டு இருக்கணும். வீட்டுக்குள்ள நீங்க இருந்தாலும் இன்னும் என்ன பண்ணா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், வேண்டிய சமயத்தில் சகாயம் பண்ணுவோம், பகவத் தியானத்தை பண்ணி கொண்டிருப்போம் அப்படிங்கிற மனப்பான்மை மனுஷனுக்கு இருக்கணும். அந்த பகவத் தியானம் தான் நமக்கு பகவானை இதயத்தில் சேர்க்கும். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரிதாபம். மனசுக்கு நிம்மதி வேணுமே, அது இல்லாத போனால் ஒன்றும் நடக்காது. ஆகையால் காதால பகவத் குணகணங்களை கேட்கணும், வேதாந்தங்களை கேட்கணும், அதை நீங்கள் அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், ஆற்றுல இருக்கிற எல்லா ஜோலியும் எல்லாருக்கும் கொடுத்துடணும். நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், சகாயம் வேணும்னா கேட்டுக்கிறேன் அப்படி. அப்படி கடைசி வரைக்கும் நம்ம தனியாக ஒட்டு இருந்தோமையானால் நமக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் என் பொறுப்பு என் பொறுப்புன்னு வச்சுட்டேன்னா ஒரு நாளைக்கு அது என்ன ஆகுனார், எல்லோருக்கும் கஷ்டம் வந்துடும். ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணிருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் கவனி, ஆத்தக்காரியும் நம்பலை, அவர் காசு அது இது எல்லாத்தையும் தங்க பொறுப்பு கண் கையிலேயே வச்சுட்டுருக்கார். என்ன ஆச்சுன்னார், ஒரு நாளைக்கு இருந்தால் போல ஜுரம் வந்துடுச்சு சார், பேச முடியாமல் போயிடுச்சு. அவர் சொல்றார், இத்தனை பேர் நமக்கு இவ்வளோ இவ்வளோ காசை கொடுக்கணும், இந்த இடத்துல காசை வச்சுருக்கேன், இதை எடுத்து எனக்கு வைத்தியத்துக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறார். அவர் என்னமோ சௌக்கியம் பண்ணுறார், என்னமோ பேசுகிறார், இங்கே இருக்க ஆத்துக்காரிக்கே பிடிக்கல. என்ன ஆச்சுன்னார், 50 வருஷமாக கொடுத்தனம் பண்ணியிருக்கேன் இவரோடன்னு. அவர் பண்ணக்கூடியதான சைக்கியம் அவருக்கு அவளுக்கு புரியல. ஏன், வாயால் சொல்ல முடியல. வாயால் சொல்ல முடிஞ்சால் புரியும். இப்போ என்னாச்சு, அது வாய் சொல்ல தெரியல அவருக்கு, முடியல. இப்போ என்னாச்சு, இவர் பண்ணக்கூடிய சைக்கியம் அவருக்கு புரியல. அதனால் என்ன தெரியணும் உங்களுக்கு, பின்னால் ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கு, அந்த ஆத்ம தத்துவத்தை நாம் புடிச்சுண்டு அதோட எல்லா காரியமும் நடத்தி கொண்டிருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிகிறது. ஆகையால் அந்த பரமாத்மா இல்லைன்னா ஒன்றும் நடக்க. நம்ம நினைக்கிறோம் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்ட்டு. உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு உருப்படியும் அதாவது தன் தன் செயலை பண்ணணுமேயானால் அதற்கு பின்னால் அவர் சக்தியை கொடுக்கணும். கரண்ட் இல்லாத போனால் உங்கள் அதில் எந்த பொருள் வேலை செய்யும்? காஃபி மேக்கரோட காஃபி கிடையாது காலம்பரம் எழுந்ததுமே, சாப்பாடு அப்புறம்னு. அப்போ என்ன, சக்தி இல்லாத போனால் எப்படி நடக்காதோ அதே போல் இது சிச்சக்தி. இந்த சைத்தன்யத்துக்கு என்ன பேர்? சிச்சக்தி. அதனால தான் பிராஜிஷ்ணு. பிராஜிஷ்ணு பிரான்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். பிராஜதே ஒழிக்கிறார், அதுதான் பிராஜிஷ்ணு. அதே மாதிரியே இவ்வுலகம் எல்லாம் அவராக ஆச்சு. உலகத்தை எல்லாம் என்ன பண்ணினார்? தன்னிடத்திலிருந்து தான் தயார் பண்ணினார். வேற ஒரு பொருள் மூலப்பொருள் இன்னொரு பொருள் கிடையாது, தானாகவே தயாராக்கினார். தன்னிடத்தில் இருக்கிற மாயா எனக்கூடியதான பிரகிருதி சக்தியினால் ஆகையால் அவர் போஜனமாயிட்டார். போஜ்ய ரூபத்தையா பிரகிருதி மாயா போஜனம் இத்யுச்சதே. நமக்குள்ள தானா இருந்து கொண்டு பரமாத்மாவாக இருந்து கொண்டு உலகத்தை அனுபவிக்கிறார். உலகமாக இருந்து கொண்டு அவர் அது அனுபவிக்கப்படுகிறார். தைத்தரிய உபநிஷத்தில் அன்னமும் பிராணமும் பரஸ்பர பிரதிஷ்டிதம். தன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேதா, அன்னமன்னே பிரதிஷ்டிதம் சொல்றது பத்தியல. அன்னம் பிராணத்துல பிராணம் மனத்துக்குள்ள என்ன பிராணம் சரீரத்துக்குள்ள இருக்கு, அதனால சரீரத்துக்குள்ள பிராணம் இருக்கு. அதனால பிராணமானது சரீரத்துக்கு அன்னமாச்சு, உள்ள போயிட்டு. ஆனா அன்னத்தை சாப்பிடுறது எதுன்னா இந்த பிராணம் தான் சாப்பிடுறது அப்படின்னு. உலகத்துல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்கு, நீங்க தனியா ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியாது. எல்லாமே இல்லாதோட சேர்ந்திருக்கு. காரணம் என்ன? அதுவும் பரம்பொருள் தான், இதுவும் பரம்பொருள் தான். ஆகையால் விவகாரம் என்னன்னா போஜ்ய ரூபமாகவும் அவர் தான் இருக்கார். அதனால்தான் போஜ்ய ரூபமாக அனுபவிக்கப்படக்கூடியதான உருவமாக அவர் இருப்பதனால் அவருக்கு தாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்? போஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த போஜனம் எனக்கூடியதான பதார்த்தத்தில் ஒரு அம்சம் இருக்கு. ஒரு இடத்துல அவர் இருந்து இன்னொரு இடத்துல அவர் இல்லாதவனால் அவருக்கு அபரிச்சின்னத்துவம் வராது. நாம் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் லிமிட்டெட், ஒரு கட்டுப்பாடுக்குள்ள அடங்கினது. கட்டுப்பாடுக்குள்ள அடங்கினதான பொருள்கள் எது? கட்டுப்பாடு எத்தனை விதமா இருக்கு உலகத்துல? ஒரு தேசத்தினால், ஒரு காலத்தினால், ஒரு வஸ்துவினால் கட்டுப்பட்டு இருக்கு. இந்த பொருளானது இந்த புஸ்தகம் இங்கே இருக்கு அங்கே இல்லை, அதனால் இங்கே தான் இருக்கு அங்கே இல்லை. இங்கே இருக்குன்னு சொன்னாலே அங்கே இல்லைன்னு அர்த்தம். இப்பொழுது இருக்குன்னு சொன்னால் நேற்று இருக்கான்னு டவுட், இன்னொரு நாளைக்கு இருக்குமான்னு டவுட். நீங்கள் இங்கே இப்பொழுது இருக்கேன், ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னால் இருப்பேளா சார்னர், நீங்கள் வேற ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் டவுட் தான் சார்ன்ட்டு தரோம். அப்போ என்னாச்சு? ஒரு காலத்தில் இருக்காருன்னா இன்னொரு காலத்தில் இல்லைன்னு ஆகிடும். ஒரு தேசத்தில் இருக்குன்னா இன்னொரு இடத்துல இல்லைன்னு ஆகிடும். இதுதான் புஸ்தகம், இது புஸ்தகம் இல்லை. இந்த பொருளுக்குள்ள தான் புஸ்தகங்கிற பேர், இதை தாண்டினா புஸ்தகங்கிற பேர் இல்லை. அப்போ என்ன, ஒரு பொருளால் கட்டப்பட்டிருக்கு, ஒரு காலத்தில் கட்டப்படப்பட்டிருக்கு, ஒரு தேசத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் எங்கள் பரமாத்மா எப்படி? எல்லா காலத்திலையும் இருக்கார், எல்லா தேசத்திலையும் இருக்கார், எல்லா பொருளாகவும் இருக்கார். எல்லா பொருளாகவும் இருக்கார் என்பது காண்பிக்கிறதுக்காக விஷ்ணு வீரியாணி பிரபோஜன்ய பார்த்திவானி விமனே ரஜாம்சி த்ரீடி பதாவி சக்கரமே விஷ்ணுர் கோபாதாப்யா. மூணு பதங்களை வச்சு உலகத்தில் முழுக்க அலைந்து விட்டாராம். அப்ப என்ன, உலகம் மூலகமும் தன் தானாக வியாபித்து விட்டார். எல்லா பொருளையும் தான் இருக்கிறார். எல்லா பொருளாகவும் ஆயிட்டாரா? எல்லா இடத்திலையும் இருக்காரா? அவர் தான், அவருக்கு பிறவியும் இல்லை மரணமும் இல்லை, எப்பொழுதும் அவர்த்தர் தானே இருக்கிறார். அப்ப என்னாச்சு, லிமிடேஷன் பை டைம் இல்லை, லிமிடேஷன் பை ஸ்பேஸ் இல்லை, லிமிடேஷன் பை இதுவும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை. அப்ப என்னாச்சு, எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லாமாகவும் அவர் தான் இருக்கிறார். எல்லாமாகமா எப்படி சார் இருக்க முடியும் கேள்வி கேட்கலாம். தங்கத்திலிருந்து உண்டான பொருள்களில் எல்லாவற்றிலையும் தங்கம் எப்படி இருக்கோ அதே விதமாக உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் உலகத்துக்கு காரணமாக இருப்பதனால் அவர் இருக்கிறார். மோதிரத்திலேயோ வளையிலையோ செங்கிலையோ எப்படி தங்கம் இருக்கோ அதே விதமாக மூல காரணமான பரம்பொருள் எல்லாவற்றிலையும் இருக்கார். ஆகையால் என்ன ஆயிடுது, அவர் தான் போஜனம். போஜனமும் உட்கொள்கிற பொருள் மட்டும் இல்லை, அனுபவிக்கக்கூடியதான பொருள் என்று பெயர். வாக்குக்கு போஜனம், அதே போல கண்ணு காது மூக்குனாக்க இவைகள் அனுபவிக்கிறதெல்லாமோ போஜனம் தான். ஆகையால் பரமாத்மா போக்தாவாக பிராஜிஷ்ணுவாகவும் இருக்கார், போஜனமாகவும் இருக்கார். அதனால போஜ்ய ரூபத்தையா பிரகிருதி மாயா போஜனம் இத்தியுச்சது. இங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும், இந்த சாங்கியாள்னு சில பேர் இருக்க, அவள் தான் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் யோகிகள்னு ஆயிட்டான். முதல் முதல்ல இந்த சாங்கிய சாஸ்திரத்தை கபிலர் எனக்கூடியதான முனிவர் நமக்கு அனுகிரகித்து கொடுத்தார். அந்த கபில முனிவர் இவெல்லாம் இந்த மகர்ஷிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இவர் பெரியவர் அவர் பெரியவர்னு நம்ம பேசக்கூடாது. அந்த உயர்ந்ததான ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கே, பரம்பொருளுடைய தத்துவம், அதை சாதாரண மனிதனுடைய மனதால் அறிவது கஷ்டம். அது கஷ்டம் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முனிவர்களும் ஒவ்வொரு வழி நமக்கு கொடுத்தார். ஹலோ, அற்புதமான வழியை கொடுத்தவர் வியாசாச்சாரியர். அந்த வியாசர் வேதங்களை நாலா பிரித்தார், வேதங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஓரிடத்துல சேர்த்து வைக்கணும் என்ற மகாபாரதத்தை எழுதினார். அதில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை புரிவதற்காக பல புராணங்களை எழுதினார். புராணங்களில் ஒவ்வொரு தத்துவமும் நமக்கு புரியணும் என்பதற்காக பல கதைகள் வழியாக நமக்கு இத்தனை தத்துவங்களையும் எழுதினார். அது என்ன அப்படின்னா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் புருஷ ஜனங்கள் அதை படிக்க விட்டா, ஒவ்வொரு புராணம் இருந்தால் 18,000 ஸ்லோகம், 25,000 ஸ்லோகம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினார். ஒவ்வொரு ஒரு புராணத்தை பார்த்தாலே நமக்கு அத்தனை தர்மங்கள் அத்தனை விஷயங்களும் தெரியும். அதே போலயே சாஸ்திரங்களை எழுதினர். அந்த எழுதினவாள்லாம் கபிலருங்கிற முனிவர் தெரிவர். அவர் இந்த பிரகிருதிங்கிற ஒரு தத்துவத்தினால்தான் உலகங்கள்லாம் உண்டாருது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணார். அது எதற்காக இப்படி பண்ணினார், மனிதனுக்கு அந்த உயர்ந்ததான ஒரு தத்துவம் இருக்க அதை புரிந்து கொள்வது கஷ்டம். கதையை சொன்னால் புரிஞ்சு போயிடும், கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார், சதுர்புஜம் சங்க கதா யுதா யுதம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொன்னால் நன்னா புரியும். கிருஷ்ணன் ஏன் சார் இந்த காரியத்தை பண்ணினார், சக்கட்டா சொன்னால் அப்படியே காலால் உதச்சு உடைச்சார் அப்படிங்கிற பூத்தனையே பால் கொடுத்து பூத்தனையே பிராண வாங்கிட்டார், ஏன் அப்படி பண்ணினார்னு கேட்டாங்க. அவர் வரும்பொழுது பூத்தனை வரும்பொழுது கண்ணை மூடிட்டு இருந்தார் அப்படின்னு, கண்ணை திறந்தா என்ன ஆகும், அதுக்கு ஒரு 20 எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். நல்லாதான் இருக்கு, ஏன் அவளை இங்கே வந்து கொன்னார், வசுதா அங்கே இருக்கும் பொழுதே எட்டி இருக்கும் பொழுது வரத்துக்கு முன்னாலேயே கொண்டு இருக்கலாமோ இல்லையோ, இப்படியெல்லாம் கேள்வி அங்கே நடக்காது. ஏன்னா அது கதை, அந்த கதை வழியாக உங்களுக்கு ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லணும் என்பதற்காகத்தான் வந்தது. இது சாதாரணமான மனிதர்களுக்கு சாஸ்திரமானது நன்றாக யோஜனை பண்ணக்கூடியதான யுக்தி குசலாளாக இருக்கிறவாளுக்கு, வேதாந்தத்துக்கு கிட்ட வந்திருக்கிறவாளுக்கு சாஸ்திரம். அப்படிப்பட்டதான மகான்களுக்கெல்லாம் உத்தமாதிகாரிகளுக்காக கபிலர் சாஸ்திரத்தை எழுதினார். அவர் என்ன பண்ணினார், இந்த பிரகிருதிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு, அந்த பிரகிருதியிலிருந்து அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்திலிருந்து அவ்யக்தம் அப்படி மற்ற பஞ்ச பூதங்கள் உண்டாச்சு, அதுலேருந்து புலன்கள்லாம் உண்டாச்சு, இப்படி உலகங்கள்லாம் உண்டாச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு சோழக பிரகிருதி ந பகிருதே ந பிரகிருதே ந விகிருதே புருடா அப்படின்னு ஆரம்பித்து ஒரு அழகாக சாஸ்திரத்தை எழுதினார். அவர் எழுதின சாஸ்திரத்தில் பிரகிருதிங்கிறது ஸ்வதந்திரம், தன் இச்சையாக தன் செய்யும் அப்படின்னு எழுதின. அந்த ஈஸ்வரங்கிற ஒரு தத்துவத்தையே ஒத்துக்கலை அவர். பின்னால் யோகிகள்லாம் வந்து அந்த ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை சேர்த்து அது சேஸ்வர சாங்கியம் அப்படின்னு யோகம்னு தயார் பண்ணினார். பதஞ்சலி அதுக்கு சூத்திரங்கள்லாம் எழுதியிருக்கார் பதஞ்சலி முனிவர். வியாசாச்சாரியால் அந்த யோக சூத்திரத்துக்கு வியாக்கியானமே எழுதியிருக்கார், அவ்வளோ உசத்தியான. அதில் இந்த பிரதானம் பிரகிருத்தின்னு சொன்னேனே, அதுதான் நீங்கள் சொல்லக்கூடியதான மாய. என்ன வித்தியாசம், இந்த மாய பகவானுக்கு அடங்கினது, பிரகிருதி பகவானுக்கு அடங்காது, அவ்வளோ. அது இண்டிபெண்ட்டுன்னு சொல்லிட்டா நாங்கள் மாயங்கிறது பிரதானத்துக்கு பரமாத்மாவுக்கு அடங்கினது அப்படிங்கிற, அதனால்தான் தெய்வீ கேஷ குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு. அந்த பகவானை யார் தியானம் பண்ணுவாளோ, பகவானை யார் சரணாகதி அடைவாளோ, அவள் அந்த மாயையே தாண்டுவா அப்படின்னு. ஆகையால் உலகம் முழுக்க மாயிக்கமான பகவானுடைய திருவருளாக இருக்கக்கூடியதான அவருடைய திரு சங்கல்பம் தான் மாயாக நமக்கு வந்திருக்கு. அதனால் போஜனம் இப்போ ஒழிக்கிறதும் அவர் தான், பொருளாக இருப்பதும் அவர் தான், அதை அனுபவிக்கிறதும் அவர் தான். உருட ரூபேண தாம் புங்கே இது போக்தா, ஒவ்வொரு பொருளையும் அனுபவிக்கிறது யாருன்னு பகவான் தான். பகவானுடைய நாம அவன் கேட்கணும்னு ஆரம்பித்த ஒருத்தர் வந்தார். வரும்பொழுது பகவான் என்ன பண்ணார் தெரியுமோனா, அவருடைய இதயத்தில் போய் உட்கார்ந்துருக்க, ஏன் சுவாமின்னார், உனக்கு என் நாமாவை கேட்குற தகுதி இல்லைப்பா, உன்னால் கேட்க முடியாது. ஆனால் ஒன்று நீ பண்ணின, என்னது, பகவான் நாமாவை கேட்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்ட. அந்த சங்கல்பம் பண்ணின பிறகு அதனால் நான் என்ன பண்ணினேன், உன் இதயத்தில் உட்கார்ந்துட்டுருக்கேன். அதே போல் சொல்கிறவருடைய இதயத்தில் நான் தான் உட்கார்ந்துட்டுருக்கேன். அவருடைய நாமாவை அவரே சொல்கிறார், அவரே கேட்கிறார். மற்றவர்களுக்கு அது சொல்லவோ கேட்கவோ திறமை கிடையாது. ஏன்னா அந்த நாம மகிமை அவ்வளவு சக்தி, அது முழுக்க வேத வேதம். பகவானுக்கு கோவிந்தன் பேர், மேலே போய் சொல்ல போகிறேன். அந்த கோவிந்தன்கிற ஒரு பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம், வேதைகி விந்தது, வேத சப்தங்கள்னால் அறியப்படுகிறவர். அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் எல்லாம் வரப்போகுது, அந்த வேத சொற்களால் சொல்லக்கூடியது. அதை யார், பகவான் தான் தயார் பண்ணதை, பகவான் சொன்னதான வேதங்களை, அதனுடைய அர்த்தம் அவரால் தான் சொல்ல முடியும், அவரால் தான் கேட்க முடியும். அதனால தான் பக்தி தத்துவத்தில் அவர் தான் சர்வம்னு சொல்கிறோம். நாங்கள் எதை சைத்தன்யம்னு சொல்கிறோமோ அதுதான் பகவான். ஆகையால் உலகத்தை அனுபவிக்கிறது யார், பார்க்கிறது யார், அவர் தான். அறிவாக உள்ளவது யார், அவர் தான். ஆகையால் புருஷ ரூபேண தாம் புங்கே இதி போக்தா, இப்பாச்சு. உலகம் முழுக்க அவர் தான் என்று நாம் பார்த்தாச்சு. உலகமாக இருக்கிறவர் அவர், உலகத்தை ஒழிக்கிறவர் அவர், உலகத்தில் இருக்கிற பொருள்களை அனுபவிப்பதும் அவர் தான். சரி, சரியா போயிடும். ஆனால் இந்த உலகமானது ஏன் உண்டாக்கப்பட்டது, இந்த உலகத்தில் நல்லத்தான் இருக்கா அப்புறம் கெடுதலே இல்லையோ, பகவானே எல்லாவற்றையும் வியாதித்தான், இந்த கெடுதலுங்கக்கூடிய அம்சமே இருக்காதோ, இல்லை சுவாமி அதுவும் இருக்கு. நல்லது கெடுதல் என்கிறது நமக்குத்தான், எல்லாம் அவருக்கு சமந்தான். பணக்காரனோ ஏழையோ, படித்தவனோ படிக்காதவனோ, அவர் கண்ணில் எல்லாம் ஒன்று தான். யார் அவரை நாடுகிறாரோ அவரை அவர் காப்பாற்றுகிறார். நெருப்பு இருக்கு ஒரு மூலையில், யார் கிட்ட போறாடோ அவளுடைய பனியை குளிர நெருப்பு போக்குறது, எட்டியே இருந்தானா குளிர் போகுமோ, நெருப்பினுடைய தோஷமா அது, சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன, யார் பகவான் நாடுகிறார்களோ அவளுடைய பாபம் போகிறது, அவள் க்ஷேமத்தை அடைகிறார். பகவான் எல்லா இடத்துலையும் சமானமாகத்தான் இருக்கார். இப்போ என்னாச்சு, இந்த மனுஷாள் அந்த மாயக்குள்ளே இருந்து ஒவ்வொரு ஜென்மாவிலையும் இவ நல்லதையும் கெட்டதையும் மாற்றி மாற்றி பண்ணி பண்ணி அந்த சம்ஸ்காரங்களோடு சேர்ந்துருக்கார். சில பேருக்கு கெட்ட காரியங்களை பண்ணி பண்ணி அந்த சம்ஸ்காரங்கள் அவ இடத்துல இருந்துன்னு அவ தீங்கு பண்ணுறதுங்கிறதே சுவாவமாக கொண்டு. ஒரு கிளிக்கு, இந்த கிளிக்கு நாலஞ்சு குஞ்சு இருந்தது. அந்த குஞ்சு ஒரு குஞ்சு கீழே இருக்கும் பொழுது யாக தனியாக நிற்கிறதே, பூனை என்ன சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தியாவந்தன் மட்டும் போயிட்டு இருக்கிற ஒரு அந்தனர் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டார். அவர் வேதம் சொல்லிட்டேருந்து அந்த கிளியும் அப்படியே சொல்வது. அடுத்ததாக இன்னொரு தர என்னாச்சுன்னார், ஒரு வேடன் இன்னொரு கிளி எடுத்துன்னு போனோம், அதை போனான், அவன் அதில் வச்சிருப்பான். அது என்னடா, அந்த கிளை உதை குத்து உத அடிங்கிறது என்னையா, ரெண்டும் ஒரு அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் தானே, சந்தேகமே இல்லை. அது எங்கே வளர்றதோ என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அதுக்கு தக்கவாது. அதே மாதிரி மனிதர்கள்லாம் எப்படிப்பட்டதான சம்ஸ்காரங்களோட இருக்காளோ அதே விதமாக. சில பேர் கிரண்யாட்சன் போன்றதான அரக்கர்கள், அவளுக்கு சாரீரிகமான பலம் அதிகமாக போயிடும். நம்ம சரீரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் வேணும். சரீரம் இருக்கணும், மனசு இருக்கணும், புத்தி இருக்கணும், எல்லாத்தோடைய பக்தியும் இருக்கணும். இவைகள் எல்லாம் சேர்ந்தால் தான் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், சௌக்கியமாக இருக்க முடியும். இது என்ன சுவாமி ஆச்சுன்னா, இவாளுக்கு சாரீரக பலம் ஜாஸ்தியாக, அதனால் என்ன ஆகிடுது, எல்லா சுகமும் எனக்கே வரட்டுங்கிற எண்ணம் வந்துடுது. உலகத்தில் இருக்கிற நன்மையெல்லாம் என்னட்ட தான், சொகுசெல்லாம் எங்கிட்ட வரணும், இன்னொருத்தருக்கு வரப்படாது. அதான் அவனுக்கு ஹிரண்யாட்சன்னு பேர். கிரண்யாட்சம் என்ன அர்த்தம்? தங்கத்தில் கண்ணை உடையவன். இந்த தங்கம்னா லிட்டரலா தங்கம்னு நினைக்கப்படாது. ஏன்னா இப்ப தங்க கடையில வேலை செய்யறவாள் இரண்யாட்சம் பேர் வச்சு, அவன் தானே பாவம். ஒவ்வொரு தங்கத்தையும் எடுத்து காட்டுறப்ப அவன் பயப்படுறது பாருங்க, அப்படியே செயின் எடுத்து வெளியில வைக்க மாட்டான். நீங்க கேட்டேன்னா ஒரு 5 நிமிடம் யோஜனை பண்ணி எடுத்து பத்திரமா வைக்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னா சாயங்காலம் அவன் வீட்டுக்கு போக முடியாதுன்னு. அதனால அவள்லாம் இரண்யாட்சம் சொல்லப்படாது. இரண்யம் என்னதான்? எல்லா நன்மையும் எனக்கே வரணும் என்றதான எண்ணம் உள்ளவர். ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா சொகுசும் எல்லா நல்லதும் எனக்கே வரணும், மற்றவருக்கு வரப்படாது என்று எல்லாரையும் வதச்சு தானே வாங்கிட்டான். இந்த உலகம் முழுக்க எனக்கே இருக்கணும் என்று பூமியை அப்படியே பாயாட்டம் சுருட்டு பாதாள லோகத்தை தனக்குன்னு எடுத்து வச்சுட்டான். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பேராசை கொண்டதானவன் இரண்யாட்சன். அந்த இரண்யாட்சன் போன்றதான அவளை என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, இந்த உலகத்தை பகவான் ஏன் படைச்சா? உங்களுக்கு ஒரு சரீரம் கொடுத்தால், காதை கொடுத்தால், ஆகாரத்தை கொடுத்தால், நீங்கள் இவைகள்லாம் அனுபவித்து கொண்டு ஏதாவது ஒரு சமயத்தில் எண்ணிக்காத வாழ்க்கையில் அந்த பகவானுடைய நாமாவை கேட்க மாட்டீங்களா? அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வராதா? வாழ்க்கையில் எப்போவாவது வரலாம், 30 வயசில் வரலாம், 60 வயசில் வரலாம், 90 வயசில் வரலாம், கட்டம் இல்லை. ஏன்னா ஆரம்பித்து வச்சுருன்னா அதுக்கப்புறம் அது பிடிச்சிக்கும் உங்களை. ஏன்னா உண்மைக்கு அந்த ஸ்வபாவம் உண்டு, அது திதிக்கும் எப்போ உங்களுக்கு நல்ல குணம் வந்ததுன்னு. அந்த அந்த வழியில் விழுந்துட்டேன்னா தானாக ஆத்ம தத்துவத்தை அறிய வந்துடுவேன். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வபாவம், ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வரணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு மானிட பிறவி கொடுத்துருக்கேன். எப்பாவது பகவான் நாமாவை கேட்பேன், பகவான் நாமாவை கேட்டதுனால பக்தி வளரும், பக்தி வளர்ந்ததுன்னு சித்த சுத்தி வரும், சித்த சுத்தி வந்தால் வேதாந்த உபனிஷத்துகள் கேட்பேள், உபனிஷத்துகள் கேட்டேளையானால் அதற்கு பிறகு ஆத்ம தத்துவ ஞானம் தானா மலரும். ஓஹோ, இப்படி அதற்காக உங்களுக்கு என்ன பண்ணினேன்? 5 புலன்களை கொடுத்தேன், ஸ்தூல சரீரத்தை கொடுத்தேன், ஸ்தூல சரீரம் இருப்பதற்காக ஆகாரத்தை கொடுத்தேன், நீங்கள் அப்பப்போ போர் அடிக்காமல் இன்னும் வாழணுங்கிறதுக்காக மற்ற வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தேன். இத்தனையும் கொடுத்து உலகத்தை தயார் பண்ணி கொடுத்தா இவன் என்ன பண்ணினான் தெரியுமா? எல்லாத்தையும் எனக்குன்னு எடுத்து அழைச்சிட்டு போயிட்டான். இப்ப என்ன சார் பண்ணணும்? இப்ப இதை மறுபடியும் கொண்டு வரணும். எதா எதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் ஸ்ருஜாம்யஹம். அந்த சமயத்துல தானே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இதை சரி பண்ணணும். அதற்காக தான் வராகனாக அவதாரம் பண்ணினார், ஆதி வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணினார். ஆதிவராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணினாலும் அவருடைய ஸ்வரூபம் முழுக்க வேதங்கள் தான். அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு முடியும் யஜ்ஞந்தான். அவருடைய மூச்சுக்காத்த வாயு ஸ்வரூபம் தான். வேதமயமாக அவர் இருந்தார், இறங்கினார், ஜலத்துக்குள்ள இறங்கினார், அவரோட சண்டை போட்டார். கடைசியில் என்னாச்சு? பூமியை மறுபடியும் முதக்க செய்தார். நாமெல்லாம் திரும்பி ஆனந்தமாக இருக்கோம். உலகத்தை படைத்தால் மட்டும் போற, படைத்ததான உலகத்தை காக்கணும். எப்படி காக்கணும்? எந்த ஒரு மனுஷனும் எப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் 100 வயசுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சார், இந்த 100 வயசுல எண்ணிக்காத நீங்கள் ஒரு தரம் பகவானை பார்க்கணும்னு நினைச்சேன்னா போறோம். மங்களம் மகது ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்ர ஜாயதே. நினைத்த மாத்திரத்தினால உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடியதான பகவத் தியானம் கிட்டணும். புருடஸ்தமஜம் ரத்யம் விரஜாமி சரணம் ஹரிம் ஹரிஹி ஹரதி பாபானி துட்ட சித்தைரபி ஸ்மிருதஹ. இத்தனை நாளா ஏதோ லௌகிகமான வாழ்க்கையில இருந்தார், அது பண்ணினார், இது பண்ணினார், பண்ணட்டுமே பகவான் சொல்றார், பண்ணட்டுமே. இன்னைக்கு தானே நீ பார்க்கிற, நான் இவனை 1 கோடி ஜென்மாவா பார்க்கிறேன்ட்டார். அவர் பாம்பா இருந்தா, தேடா இருந்தா, என்னென்னமோ இருந்தா, எத்தனையோ நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எண்ணிக்காத நல்ல வழிக்கு தெரிஞ்சிட்டானேயானால் அபிச்சே சுகுராச்சாரா பஜதே மாம் அனன்ய பாக்கு. எவ்வளவு பாபிட்டனா இருந்த போதிலும் என்னை நாடினானேயானால், ஐயா நீர்தான், நான் உனக்கு சேர்ந்தவன் என்று சொன்னாரேயானால், அதுக்கு முன்னால அந்த செகண்ட் வரைக்கும் பண்ணின கணக்கு வேற, அதை க்ளோஸ் பண்ணிட்டாரோ, புதுசாக சாதுரே வசமந்தம்யா சம்யக் வசி தோஹிதா. அதனால தான் நீங்க அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜானத்மாந்த தீபிகா அப்படின்னு கருணை கடல்னு சொல்றதுக்கு காரணம் அது. ஆகையால் பரமாத்மா எப்படி துஷ்டர்களை சரி பண்ணி நல்லவர்களாக ஆக்கிறார், அதனால்தான் கிரண்யாட்சாதீன் சஹசே சஹதே அதிபவதி இது சகிஷ்ணு. சகிஷ்ணுங்கிறன அவளையும் பொறுத்துக்கிறார், இது ஞாபகம் பொறுத்துக்கிறான்னு சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்லை. பொறுத்துக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியணும். எது வரைக்கும் சாதாரண அவளுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும், அவளே திருந்துறாளா திருந்துறாளான்னு பார்க்கணும், திருந்தல அப்புறம் திருந்த வைக்கணும். அப்படி பண்ணி இரண்யாட்சாதிகளை நிஜமாகவும் அனுகிரகம் பண்ணினார். நீங்க என்ன நினைக்கிறீர்கள், இரண்யாட்சாதி கொண்டு விட்டார்னர், அது மட்டும் இல்லை அவளுக்கு அந்த தோஷம் போகும்படி பண்ணினார். இந்த இரண்யாட்சன் ஹிரண்யகசபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்ரன், இவா மூணு பேரும் இந்த மூணு செட்டை யார் தெரியுமோ, நான் வைகுண்ட லோகத்தில் பகவானுக்கு முன்னால் இருந்த பார்ஷதாள் கேட் கீப்பர், அவ்வளோ உயர்ந்ததான் நிலையில் இருந்த மகான்கள், மகத் உபாசனம் பண்ணினவா. எவ்வளவு உபாசனம் பண்ணி உயர்ந்ததான் நிலையில் இருந்தாலும் அகங்காரம் வரப்படாது, நான் எனக்குடையதான கர்வம் வரப்படாது. ஒரு நாளைக்கு சனக சனாதிகள் அங்கே வந்திருக்கார், சனக சனந்தன சனத்துராஜ் சனத்குமார்னு நாலு பேர் மகாஜானிகள். பகவானை எப்பொழுதும் இதயத்திலேயே வருஷக்கணக்காக நினைத்து கொண்டே தியானம் பண்ணக்கூடியதான மகாத்மாக்கள். ஒரு நாளைக்கு அவளுக்கு சமாதி கலங்கி வெளியில் வர பகவானுடைய திவ்யமான ஒரு உருவத்தை பார்க்கணும்னு நினைச்சுண்டு போறார் வைகுண்டர். அவள் இதயத்திலேயே பார்க்கலாம் அந்த திறமை உண்டு. இருந்த போதிலும் இதயத்தில் பார்த்து வெளியில் வந்த பிறகு வைகுண்ட லோகத்தில் பகவானை பார்த்து நமஸ்காரம். அவளுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, பையனுக்கு உத்தியோகம் வரணும், இல்லை பேரனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவளுக்கு. அவள்னா நித்திய திருப்தாளாக இருக்கக்கூடியதான மகான்கள். அவள் அப்படியே போகிறான், போகும்பொழுது இவன் என்ன பண்ண உள்ள அனுப்பலை, நிறுத்தி விட்டான். நிறுத்தி விட்டு என்ன பண்ணினா, நீங்கள்லாம் இங்கே வரப்படாதுன்னு சொன்னார். ஏனப்பா இப்படி பண்ணுறேன், பகவான் எங்கும் சர்வவியாபி ஜனார்தனா எங்கும் பார்த்து கொண்டிருக்கேன், நான் இந்த அர்ச்சா விக்கிரகத்தை பார்க்கணுங்கத்தானே வந்திருக்கேன், இல்லை வரப்படாது தெரிஞ்சுட்டார். முன்னாலே அவளுக்கு சொல்லியிருக்கா பண்ணார், ஞானிகள் வந்தால் விட்டு போயிருக்க. இவ அகங்காரத்தோட தருத்தினான், அவளுக்கு கோபம் வந்து செபிச்சிருக்க. என்ன பண்ணிவிட்டார், உங்களுக்கு இந்த அகங்காரம் குறையட்டும் அப்படின்னு பகவான் உள்ளேருந்து வெளியில் வர இது என்னாச்சுன்னர். இது போல் நிறுத்தி விட்டு வந்தோம். அப்போ சொன்னார், மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணினா நான் சகிச்சுக்க மாட்டேன், என்ன வச்சா பரவாயில்ல, பகவானை வந்து இது பகவான் ஆல்பக்கன் அது இதுன்னு வைங்கோ, பகவான் இல்லைன்னு எழுதுங்கோ ஒத்துப்பேன். ஏண்டான்னார், குழந்தை எட்டி உதச்சா அம்மா கோவிச்சுப்பாளோ, நான் தான் படைச்சேன் பிதா ஸ்ரீலோகஸ்ய சராசரஸ்ய, உலகத்தை எல்லாம் படைச்சேன் நான், எங்கள் ஜனங்கள் மேலே கோவிச்சுப்பேனே, ஆனால் என் பக்தாவை வச்சா அது தப்பு, ஆகையால் தப்பு அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் என்ன பண்ணோம்னார், நீங்கள் பூலோகத்தில் பிறங்கோன்னார். இது எவ்வளோ அபச்சாரம், பக்தாளுக்கு ஏற்பட்டதான ஒரு அபச்சாரம் அப்படின்னு கேட்டால் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியல. ஆகையால் ஆயிரம் பிறவிகள் நீங்கள் பூலோகத்தில் பிறக்கணும்ட்டார்கள். பார்த்தாலும் அவ்வளோ தூரம் இருக்க முடியாதுன்னு காலை வந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்படியா, அப்போ என்ன பண்ணுங்கோ, ஆயிரம் பிறவிகளாக இருந்தால் என் பக்தாளாகவே ஆயிரம் பிறவிகளாக நீங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ எப்படின்னார், நீங்கள் மூணே பிறவைகளில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரணுங்கிறீல, சரி அப்போ என்ன பண்ண, எனக்கு விரோதமாக இருக்கணும் அப்படின்னு பகவத் துவேஷ்யமாக துவேஷ்ய பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அப்படிப்பட்டவா தான் இரண்யாற்றன் இரண்யகசபு. இப்போ முதல் ஜென்மாவோ இல்லையோ, அதனால் ரெண்டு பேர் தனித்தனியாக ரெண்டு அவதாரம் வேண்டி இருந்தது பகவான். அதுக்கப்புறம் ராவண கும்பகர்ணனாக இருக்கும் பொழுது ஒரே அவதாரம் போகும், ராவணன் ராமனா. சிசுபால தந்தவக்ராளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு கிரட்டம் நான் போறோங்க. இது எல்லாமே அவர் என்ன பண்ணியிருக்கலாம், வைகுண்ட லோகத்துல இருந்து அழியட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு அழிச்சிருக்கலாம். என்ன உங்க வேதாந்தம் அப்படிதான் சொல்றது, எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜ்ஞானம் எந்தபா, அவருக்கு இருக்கக்கூடியதான திறமையான தான் வைகுண்ட லோகத்துல இருந்து சத்திய சங்கல்பனாக எல்லாவற்றையும் அழித்து இருக்கலாம். இருந்த போதிலும் லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் ஜன்ம கர்மதமே நித்தியம், பகவான் எப்போ பிறந்தார், என்ன கர்மங்களை பண்ணினார், என்னென்ன வீரியங்கள் பண்ணினார், அவருடைய கதைகளை சொல்லிக்கொண்டு தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் அப்படி தத்த ஜீவனம் அந்த வாழ்க்கையை முன்னேறி கொண்டு சேர்த்து சேவத்தை கொண்டு வரலாம் என்பதற்காகத்தான் இப்படி அவதாரங்கள்லாம் பண்ணினா ரீலைகள் பண்ணுறாருன்னு பாகவதாதி கிரந்தங்களை சொல்கிறது. ஆனால் வஸ்துதா இங்கே என்னாச்சு, இப்படிப்பட்டவாள்லாம் அடக்கி மறுபடியும் நமக்கு நம்ம உலகத்தை கொடுத்து நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சொல்லலாம். இந்த கலிகாலத்தில் ஒரு யாகம் பண்ண முடியல, ஒரு மணி பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல, எப்படித்தான் முன்னாறு வேலைன்னு பகவானை நினைச்சா போருமே. நீங்கள் காயத்ரி மந்திரம் ஜபம் ஜபித்தா போருமே. பகவானை அடையிறது ரொம்ப சுலபம். பத்ரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. அந்தனாராயிருந்து நாலு வேதங்களும் வாசிச்சு ஆறு சாஸ்திரங்களும் வாசிச்சு அப்படி சொன்னா தான் நான் ஏற்றுப்பேன்னு சொன்னார சுவாமி. உங்களால் எது முடியுமோ அது பண்ணுங்க, ஆனால் வஞ்சனை பண்ணாது. முடிஞ்சு என்னால் முடியலைன்னு சொல்லாதீங்க, எது முடியுமோ அது பண்ணுங்க. பக்தி ரொம்ப முக்கியம். அப்படி பகவானை போற்றுங்கள், உங்களுக்கு இருக்கிற பாபங்கள்லாம் அகன்று விடும். பகவான் நிச்சயமாக உங்களை ஆட்கொள்வார், எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுப்பார். அதற்காகத்தானே இந்த உலகத்தையே தயார் பண்ணியிருக்கார். உலகம் முழுக்க அவரால் தானே பண்ணப்பட்டது. அப்பப்போ உலகத்தை காப்பாற்ற வந்தால் காப்பாற்றுறதுக்கு காரணம் என்ன, நம்ம மாதிரி மனுஷியால் பகவானை அடையணுங்கிறதுக்காக. ஆனால் மனுஷன் எங்கே போயிட்டுருக்கான், பராஞ்சிகாத்ரிநா ஸ்வயம்பூ, சினிமா பார்க்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், வெளியில் சுற்றி கொண்டிருக்கானே தவிர உள்நோக்கி இதயத்தில் பார்க்க மாட்டேங்கிறான். அதனால் ஹிரண்யாட்சாதீன் சகதே அபிபவதி இது சஹிஷ்ணு. பிறகு ஜகதாதிஜா, அடுத்ததாக நாம ஜகதாதிஜா, அவரே உலகத்தில் முதல் முதலாக பிறந்தாராம். பிறவையற்ற பெருமாள் பிறந்தார். எப்படி சார் பிறந்தார், அவங்க தான் பிறவி இல்லைன்னு பிறவி இல்லை. நான் முதல்லையே சொல்லேன், தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உத்பன்னேஜ ததா லோகே சாநித்யாப்யபிதீயதே. தேவானாம் காரிய சித்தியர்த்தம், தேவதைகள்னா நல்லோர்கள், நல்ல எண்ணம் இருக்கிறவர்கள், அவளுடைய காரியம் நடக்கணும் என்பதற்காக அவர்களுக்கு உதவுவதற்காக அவர் ஒவ்வொரு வேஷத்தை கட்டுண்டு வர, அப்பொழுது நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அவர் பிறந்தார்னு பறவை எற்றவர் பிறந்தார். இப்படி சொன்னால் நம்ம சாதாரணமாக பிறக்கிறாமல் அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர் இல்லை அவர். அவர் ஒரு வேஷத்தை கண்டுட்டு அந்த வேஷத்தோடு அப்படி வந்தார். அந்த வேஷத்தை வந்ததுமே நம்ம அவரும் நம்ம மாதிரி பிறந்தார்னு பிரமிச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் முதல் முதல்ல அவ்யக்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் மாயை அவ்யக்தமாக இருக்கும் பொழுது அதில் ஒரு பிரதிபலன் ஒரு சைத்தன்யம், அதுக்கு ஈஸ்வரன்னு பேர். அதுலேருந்து ஐந்து பூதங்கள் மட்டும் உண்டாயிருக்கு. ஐந்து பூதங்கள் உண்டான காலத்தில் அவருக்கு நாம் என்ன ஹிரண்ய கர்ப்பர்னு சொன்னோம். ஹிரண்யம்னா இந்த உலகம், அதை தன் வயத்தில் வைத்து கொண்டிருப்பதனால் அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். தானம் பண்ணுற காலத்தில் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவதோகம் சொல்கிறல, அதனால் ஹிரண்ய கர்ப்பரை தன் கர்ப்பத்தில் வைத்து கொண்டிருக்கிறவர் அப்படின்னா பரமேஸ்வரன் அர்த்தம். அந்த ஆதி விராட்டை தியானம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள், அவரை நினைச்சு கொடுக்குற ஓம் தத் சதிதி பிரம்மணி த்ரிவிதா நிர்தேச ஸ்மிருதா. அவரை நினைத்து நீங்கள் எது பண்ணினாலும் நீங்கள் நாலனா கொடுத்தாலும் 4000 ரூபாய் கொடுத்த பலம். அதனால்தான் இந்த மந்திரங்கள்லாம் அவர் அப்படி சொல்கிறது. பரிவாரம் என்ன, அந்த ஹிரண்யகர்ப்பராக தான் முதலே பிறந்தார். அதனால் ஹிரண்யகர்ப்பரூபேண ஜகதாதோ, இவ்வுலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் உண்டு பண்ணினார். உற்பத்தியதே ஸ்வயம், தானே உண்டானார். தன்னை இன்னொருத்தர் பிறக்க வைக்கவில்லை. அவருக்கு அப்பா யாரும் அம்மா யாருன்னு கேட்கப்படாது. ஒருத்தர் கணபதியிட்ட போனார், கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணுன்னார். என்ன பண்ணுறது சொன்னார், மாதா மகாமகா சைலம். அவர் சொன்னார், ஏ கணபதியே உமக்கு உங்க பற்றி என்ன சொல்லு, உங்கள் விசத்தி வசத்தினர் என்னன்னு. உங்களுடைய தாத்தா இருக்கார் பார்த்தியா, அம்மா தாத்தா, அவர் யார்னார், ஒரு மலைன்றார். மாதா மகாமகா சைலம், அம்மாவுக்கு அப்பா மலை தானே. சரி, அப்பாவுக்கு அப்பா யாருன்னார், அதுதான் டவுட்டுன்னு தரும். மகஸ்ததா பிதா மகம், அப்பாவுக்கு அப்பா யார், பரமேஸ்வரனுக்கு அப்பா யார், யார் பரமேஸ்வரன் கேட்டாலே தெரியாது. பரவாயில்லை, என்ன சர்வக்கியனா இருக்கிறவர் தனக்கு அப்பா எங்கன்னு சொல்ல முடியும், மகஸ்தத பிதாமகம். ஆனால் ஒன்று சொல்வேன், காரணம் ஜெகதாம் வந்து உலகத்துக்கெல்லாம் காரணம் நீர். ஆனால் கழுத்துக்கு மேலே யானைன்னு கண்டாது பரிவாரணம், வேற என்ன சொல்ல முடியும், கணேசனை பற்றி என்ன சொல்ல முடியும். லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், கணேசனை பற்றி என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறது, பாஸ்கர் ராயர் கணபதியை பற்றி அவர் கணபதி சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இருட்டை கிழிக்கிறதுக்காக ஒரு சூரியன் வந்தால் பரவாயில்லை, இது ஒரு சின்ன மினுமினு பூச்சி மாதிரி இருக்கிற என் அறிவு, இந்த மினுமினு பூச்சி கணபதியை எப்படி பிரகாசிக்கும்னர். அது மாதிரி லோகத்தில் அவரை பரமேஸ்வரனை உண்டு பண்ணக்கூடியதான தத்துவம் எங்கேயாவது உண்டோ? ஆகையால் தானே பிறந்தார். ஸ்வயமேவ இது ஜகதாதிஜா. மனுஸ்மிருதியில் சொல்லும் பொழுது ததண்டம் அபவத் ஹைமம் சஹஸ்ராம் சுசமப்ரபம் தஸ்மின் ஜக்ஞே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமஹா அப்படின்னு. இந்த உலகங்களுக்கெல்லாம் படைத்ததான ஒரு ஸ்வரூபம், உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தியுடன் முதல் முதல்ல தானாக அறிவோட பிறந்தார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் பிரகிணோதி தஸ்மை. அந்த இரண்டிகர்பருக்கு தான் ஓங்காரத்தை எடுத்து சொன்னார். அந்த ஓங்காரத்தை தபஸ் பண்ணி பூஹூ புவஹா சுவஹா என்ற மூன்று வியாகதிகளை உண்டு பண்ணி அதனுடைய விசேஷமாக காயத்ரி மந்திரத்தை உண்டு பண்ணி அந்த காயத்ரி மந்திரத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களையும் தயார் பண்ணி வேதங்களாக ஆக்கினார். அந்த ஓங்காரத்திலிருந்து ஆரம்பிச்சு அதனால தான் இன்றைக்கும் பிரம்மதேவர் நான்கு முகங்கள்லையும் வேதங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்னு சொல்கிறோமோ அதுக்கு காரணம் இந்த நாம ஜகதாதிஜா. இப்படி இன்னைக்கு பிராஜெக்ட் நற்போஜனம் போக்தா சஹிட் நர் ஜகதாதிஜா இந்த நாமக்களை பார்த்தோம். நாளைக்கு அனர்கா அனகா விஜயோ சேத விஸ்வயோனி புனர்வசு அப்படின்னு புனர்வசுங்கிற நாம பகவான் ராமன் பிறந்ததான நட்சத்திரம். பகவானுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அதே போல் புனர்வசுங்கிற நட்சத்திரம் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு நட்சத்திரம். அதனுடைய பிராசஸ்தியம்